அன்பில் வணக்கம் சுஜித்.
வணக்கம்.
அதாவது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எமது தமிழ் மக்களிடையே பல்வேறு விதமான கலை வழிபாடுகளை காட்டி தனித்துவமாக இருக்கும் எமது இளைய சமுதாயத்தினர் மத்தியிலே நீங்களும் நன்கு அறியப்பட்ட ஒரு பாடகர், இசையமைப்பாளர். அந்த வகையிலே உங்களுடைய இசைத்துறையினுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
தொழில்நுட்ப ரீதியான எப்படி சொல்றது, இசையமைப்பாளர் என்று அல்ல. நான் ஆரம்ப காலத்திலே பாடல்களை எழுதி கொடுக்கிற வழக்கத்தை உடைய ஒரு ஆள். ஆனால் அப்படி எழுதப்பட்ட பாடல்கள் எதுவுமே விருவட்டில், அதாவது சீரியல வராத பட்சத்தில் கொஞ்சம் விரக்தி அடைந்து, அதை விட ஒரு சினிமா பாடல்கள் சிலவற்றை கேட்ட பொழுது, இதை விட நாங்கள் எழுதாமே ஏன் எங்களுடைய பாடல்களும் வழியில் வரவில்லை என்ற ஒரு ஆதங்கமும், நானே ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்துக்கு என்னை உட்படுத்தியது. அந்த ஒரு நேரத்திலே எனக்கு பாடல் படிக்க தெரியாது, அதாவது சங்கீதம் சரியாக பாடல் படிக்க, சூதியோடு பாடல் படிக்க தெரியாது என்ற காரணத்தினால் நான் ரத் பகுதிக்கு போனால் நல்ல வேண்டும். ஆரம்ப காலத்திலே ரத் பாடல்களை நாங்கள் கேட்டு, அதாவது சினிமாவிலே வந்த ரத் பாடல் ஓரிரு பாடல்களை கேட்டு ஆசைப்பட்டபடியாது அந்த துறைகளை வந்து பிறகாப்படியே ரேப்பராகவும் பல பல வேறு வேறு வடிவங்களிலும் அறியப்பட்டிருக்கிறேன்.
அதாவது ரேப் இசை என்பது 90களுக்கு பிறகுதான் எமது தாயகத்திலே இப்பொழுது பரவலாக இசைத்தட்டுகளாகவும் வெளிவருகின்றன. உங்களுடைய முயற்சியை பொறுத்தவரையிலே நீங்கள் இந்த ரேப் இசை வட்டுக்களை தாயகத்திலிருந்து வெளியேறி உங்களுடைய புலம்பெயர் வாழ்வில் தான் அதனை ஆரம்பித்திருந்தீர்களா?
எப்படி இருந்தால், அன்று வந்த சினிமாவில் ஓரிரு பாடல்கள், அந்த பேட்டவர் காதல் ஒரு பாடல், ஜென்டில்மேனில் கிட்டத்தட்ட ஒரு அந்த டைப்பான அந்த சிக்கி புக்குற இலை மாதிரி பாடல், அப்படி ஒரு சில பாடல்கள் இருந்தன. ஆனால் நான் அங்கு இருக்கிற பொழுது ஒரு இசையமைப்பாளனாக அல்லது ஒரு மற்ற அதாவது இந்த மெட்டுக்களோடு எப்படி சொல்லலாம், மெலடி டைப் சாங் சொல்லுவார்களே, மெட்டுக்களோடு இருக்கிற அந்த பாடல்கள் ஒரு இசையமைப்பாளனாக வரணும் என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் இங்க வந்து இந்த பிரச்சனைகள் காரணமாக எனக்கு அது பற்றிய பெரிய அளவான அறிவு இல்லாத வழியினால் இங்கே வந்து இப்படியான ஒரு துறைக்குள் வர வேண்டியதாகிவிட்டது.
நீங்கள் அந்த வகையிலே உங்களுடைய முதல் முயற்சியை எப்பொழுது வெளியிட்டீர்கள், அதை பற்றி சொல்லுங்களேன்.
இது வந்து 2005 சிங்கிள்ஸ் என்ற ஒரு இது மட்டும் ஒன்றை வெளியிட்டிருந்தேன். அது கிட்டத்தட்ட 14 பாடல் இருக்கு, பதினாலு. அதுவும் இப்படித்தான் நான் வளமையான பாடல் எழுதி கொடுத்திருக்கிற சந்தோஷ் அவரிடம்தான் அந்த பாடல் முதலே செய்த அந்த முதல் பாடல் வந்து கொஞ்சம் இல்லைன்ற ஒரு பாடல். அதுல நான் அந்த பாடலிலே அதிகமாக 2 பந்தியில் இருந்து நினைக்கிறேன். ஈழத்தில் பிறந்தேன், இழுபட்டு வந்தேன், பல துன்பங்களை பெற்று இறுதியாக சந்தோஷோடு இசையமைத்துக் கொண்டிருக்கிறேன், பாடல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன். அந்த பாடலிலே என்னுடைய சுய விளக்கம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கும், கொஞ்சம் நெல் என்ற சிங்கிள் என்ற பாடலில். அதுதான் என்னுடைய முதல் பாடல்.
அதாவது 80களினுடைய இறுதி பகுதிகளிலே பூபாலம் என்கின்ற ஒரு தமிழ் ரெகே லண்டனிலே வெளியிடப்பட்டு, அதாவது புலம்பெயர்ந்த இளைஞர்களுடைய மனநிலை, அவர்களுடைய பாங்கை வைத்து பாடல்கள் வெளிவந்திருந்தன. உங்களுடைய பாடல்களை பொறுத்தவரையிலே உங்களுடைய ஆரம்ப முயற்சிக்கு எப்படியான ஆதரவை வழங்கியிருந்தார்கள்?
ஆரம்பத்தில் எனக்கு ஆதரவு இருக்கவில்லை, எதிர்த்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனால் பூபாலம் என்பது அது வித்தியாசமான ஒரு, அது தமிழ் ரெகே என்று வருகிற பொழுது அது ஒரு நகைச்சுவையாகத்தான் அந்த பாடல்கள் அமைந்திருந்தன. அந்த ஆட்சி ஓடி வாருங்கோ, அவனில் சாப்பிட்டு நாக்கு செத்து போயிட்டு, அந்த மாதிரியானவும் திருமலைப்பொடியன் சுதுமலைப்பொடியன் சுதியான மாப்பிள்ள சின்ன பிரச்சனை தலையில முடியல, இப்படி அது ஒரு நகைச்சுவையாக இருந்தபடியால் அது இயல்பாக மக்களிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எந்த மிஸ்ஸிஸ் வேலைக்கு போறா, காசு கணக்கு ஏர்ன் பண்ணி வாரா, இப்படி எல்லாம் வரும். என்னுடைய நாங்கள் வந்த காலத்தில், அதாவது நான் வந்த காலத்திலே ரப் என்பது வெஸ்டில், அதாவது மேற்குல அகலம் மோசமாக இருந்த காலம். இந்த கேங்ஸ்டர் ரப், ட்ரக்ஸ், கேர்ள்ஸ், இந்த மாதிரியான அந்த தலையங்க தலைப்புகளுக்குள்ள நம்மளுடைய பாடல்கள் இருக்கும் என்றால் அப்படியான கூட இளைஞர்கள் விரும்பினார்கள். அப்ப நாங்களும் இதுல ரேப் கொண்டு வந்தவுடனே நாங்களும் இந்த மாதிரி கருப்பு இன மக்கள் போல கையை அசைத்துக் கொண்டு தொடங்க போகிறோம், அல்லது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை சமுதாயத்திற்குள் ஏற்படுத்த போகிறோம் என்பது ஒரு பக்கம். அதை விட எங்களுக்கு சினிமாவை தவிர ஒரு ஒன்றுமே தெரியாது என்கிறபடியால், அதில் தமிழர்களுக்கு எல்லாம் நாங்கள் இந்தியாவில் இருந்து, அதாவது தமிழ்நாட்டில் தான் கலைந்து வருகிற போது பெரிய பாரிய அளவிலே நாங்கள் தமிழ்நாட்டை நம்பி இருக்கிற படியினால் இது ஒரு வேற விதமாக இருந்தது அவர்களுக்கு. அவர்கள் அந்த சொல்லுவார்கள் சுயசுதியான தெரியாதவங்களுக்கு பயந்து கொண்டு போகும்.
இது
என்ன புதுசா ஒன்று வந்துகிறாரு, இதுக்குள்ள இவன் என்ன விசாரணை மாதிரி செய்யறாங்க. நேரடியாக கனவு இதை எனக்கு எதிர்த்தார்கள். இப்பவும் சிலர் என்னுடைய சில விடுதலைக்கு சம்பந்தமான பாடல்களை பார்க்கிற பொழுது கூட அவர்கள் அதை என்ன இது இப்படி எல்லாம் கிட்டத்தட்ட அவமானப்படுத்துகிறார்கள் என்ற மாதிரியான போக்கு சிலருக்கு இன்னும் இருக்கத்தான் செய்யுது. ஆரம்பத்தில் அது பயங்கரமாக இருந்தது, பிறகு அது மாறிவிட்டது. இப்போ சிறிய அளவிலான அக்கள் அப்படி ஒரு எண்ணத்தோடு இருக்கிறார்கள்.
அதாவது நீங்கள் இப்படியான இசை வடிவத்திற்கு எமது பிரச்சனையை கலந்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் எப்படி உதித்தது? அதாவது வித்தியாசமாக கொடுக்கும் பொழுது ஒரு கவனத்தை ஈர்க்கும் என்ற காரணத்தினால.
நான் கவனத்தை ஈர்க்க இந்த பாடல்களையோ அல்லது செய்ததில்லை. ஏற்கனவே நான் ஒரு பேப்பர் என்கிற பத்திரிகையிலே நான் ஆசிரியர் குழுவில் இருந்து கொண்டு எழுதி கொண்டிருந்தேன் பத்தியாளனாக. சில பேருக்கு நான் என்ன பேர் எழுதினே தெரியாது, சொல்வதில்லை என்றால் அது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயங்கள் எல்லாம் எழுதி கொண்டிருப்பேன். இந்திய குழு மோதல்கள் பற்றி எல்லாம் எழுதியிருப்பேன். அல்லது சமூக அக்கறை கொண்டு பல விஷயங்கள் எழுதி கொண்டிருப்பேன். நாங்கள் இங்கே வந்து தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருப்போம், பிள்ளைகளை பார்க்க மாட்டோம், பிள்ளைகளுக்கு காசு மட்டும் கொடுத்து நாங்கள் பிள்ளைகளை பார்க்கிறோம் நினைப்போம். பிள்ளைகளுக்கான நேரங்கள் இருப்பதில்லை. அதாவது என்ன சொல்லுவாங்க, குவாலிட்டி ஆஃப் டைம் குவான்டிட்டி ஆஃப் டைம் எடுத்து தரமான நேரமா அல்லது பெரிய அளவிலான நேரமா என்று அப்படி பல விஷயங்கள் நான் பத்திரிகையில் எழுதி கொண்டிருந்தேன். அப்போ அப்படி எழுதி கொண்டிருந்த எனக்கு இஞ்சாலி பக்கம் அதாவது பாடல்களையும் எழுதிக்கொண்டு திரும்பி இந்த ரப் கொண்டு வருகிற பொழுது இந்த விஷயத்தை நான் ரப்புக்குள்ளால அதாவது பாடல்களுக்குள்ளால சொல்ல முயன்றேன். அடுத்து அதுக்கு பிறகு அந்த பேப்பர் அந்த பகுதியிலிருந்து நான் அந்த இடத்திலிருந்து என்ன சொல்ல அந்த இடத்திலிருந்து விலகி வர வேண்டிய நேரம் வரும்போது அங்கு கொடுத்த அவ்வளவு அந்த அந்த அர்ப்பணிப்புன்னு சொல்லலாம் அல்லது அங்கு செய்த அவ்வளவு வெளியே இன்று பாடல்களுக்குள்ள செய்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான், மற்றபடி கவனம் ஈர்ப்புண்டில்லை. ஏனென்றால் ராவணன்லே கோலை என்று ஒரு பாடல் வருகிறது. அந்த பாடல் வந்து பெண்களை பற்றி தவறு பிள்ளையாக பேசி சந்தோஷப்படுகிற அல்ல தாங்கள் வெற்றி கொண்டதாக நினைத்துக் கொள்கிற ஆண்களை பற்றி ஒரு பாடல். அவ ஒரு கேட்டாரனிடம் நீ இந்த பொம்பளை பிள்ளையை டார்கெட் பண்ணி அவர்களிடம் வந்து நல்ல பேர் எடுக்கத்தான் இப்படி பாட்டு வச்சுக்கிறாங்க. அதே அல்பத்திலே அதாவது ராவணனிலே கடவுள் என்று ஒரு பாடல் இருக்குது. கடவுள் என்கிற பாடல்களே நான் சொல்லுவேன், அன்புதான் கடவுள் என்று நீ கேட்டதெல்லாம் கிடைக்காது, உங்க கடவுள் முழுவதும் கொடுக்காது, பணத்தை மதிக்காது, உன் பகட்டும் அதுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி நேரடி அடிப்பது. கடவுளை கூட நம்புகிறவர்கள் ஆண்களை விட பெண்கள். பாதி கோயில்கள் கோயில் குளம் விரதங்கள் எல்லாம் பிடிப்பது பெண்கள் தான். ஆனா அவர்களுக்கு இந்த பாடலை கெடுக்கிற பொழுது கொஞ்சம் கோபமாக இருக்கலாம். சில நேரங்கள் கடவுள் கொடுக்க மாட்டா நீங்கள் அந்த வசனங்கள் சிலது வெறும் தீபம் ஐசு வைக்கிறார் தீபம் காட்டியது. அதாவது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக கிட்டத்தட்ட டீல் மேக்கிங் மாதிரி தான். நான் விரதம் பிடிப்பேன் நீ இதை செய், நான் விரதம் பிடிப்பேன் நீ செய்தாலும் செய்யாட்டியும் பரவாயில்ல, நான் உனக்காண்டி விரதம் பிடிக்கிறேன்ன்றது வேற. அவரை விட்டா அவரை ஆமி விட்டா நான் விரதம் பிடிப்பேன், அல்லது இவன் இந்த பிரச்சனை இந்த வழியில வந்தா நான் விரதம் பிடிப்பேன், டீல்ல தான் போறதுங்கிறது. அதில பற்றியில இருக்கு கவன ஈர்ப்பு என்று சொல்லி பிரச்சனையான கவனம் இருப்பாரு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கூறுவது.
நல்லது. அந்த வகையில இப்பொழுது ராவணன் என்கின்ற ஒரு இசை பட்டை நீங்கள் வெளியிட இருக்கின்றீர்கள், அதை பற்றி சொல்லுங்களேன். அதை பற்றி சொல்லுங்களேன்.
தாய் திருநாள் தான் இந்த வெளியிட்டது. இணையத்துக்குள்ளதான் பெரிதாக வெளியிட்டோம் என்று சொன்னால் அதாவது இருவட்டுகளை எங்களுடைய இருவட்டுகளை விநியோகம் செய்கிற அளவுக்கு நாங்கள் இன்னும் வளரவில்லை. அதாவது இந்திய சினிமா பாடகர் சொன்னால் இயல்பாக எல்லாருக்கும் தெரியும், எப்படியோ ஒரு குறிப்பிட்ட ஒரு தரத்துக்கு மேலே அது இருக்கும் என்று. ஆனால் எங்களுடைய பாடகர்கள் என்கிற பொழுது அப்படி இருக்குமா என்கிற சந்தேகம் பலருக்கு இன்னும் இருக்கிறது. அந்த அளவுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். அதாவது எப்படி சொல்றது, 5-6 பேர் அல்லது 20 பேர் இருக்கலாம் தரமான ஆட்கள் என்று சொல்லப்பட்ட அல்லது பிரச்சனை இல்லாத இவர்களை நம்பி வாங்கலாம் என்ற ஒரு இதுல இருந்தாலும் அது எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது. இப்ப என்னை தெரிந்தவர்களுக்கு பிரச்சனை இல்லை. சில பேர் என்னுடைய பேஸ்புக்ல வந்து எழுதியிருக்காங்க, முதல் தடவையாக நான் பாடலை கேட்காம காசு கொடுத்து வாங்குற ஆல்பம் இது என்று. அதுக்கு காரணம் அவர்கள் என்ன வைத்துக்கிற நம்பிக்கை.
அப்ப
அதால நாங்கள் அந்த ஆன்லைன்ல தான் முதல் அதாவது இணையதளத்துக்குள்ளாலதான் முதல் அதை விற்பனை செய்வாங்க என்றால் சிடி என்பது இங்கே அதாவது சுற்றி எங்களுடைய பிரதேசங்கள் அண்டனுக்குள்ளே ஏதாவது செய்யலாம், வெளியில் செய்வது கஷ்டமான விஷயம். அதை விட கடையிலே கொடுத்தால் கடையிலே அப்படி இருக்கும் வேற்று அல்லது வெள்ளக்கார ஆக்கள் கூட அந்த ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் பெரிய அளவில் ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள், அந்த அளவுக்கு இன்னும் இல்லை, இன்னும் வளரவில்லை நாங்கள். ஆகவே அது இந்த வினோ பக்கமும் சிடி அல்லது ஆன்லைன் பக்கமும் அதை விட அதுல ஒரு 15 பாடல் இருக்கிறது. அதுல ராவணன் என்கிற ஒரு வரலாற்று பாடல் என்று சொல்வாரா அல்லது அதை எப்படி சொல்லுவாங்க தெரியாது. ஆனால் கொமர்ஷியல் பாடல் இல்லை, ஜனரஞ்சகமான பாடல் இல்லை. அது கிட்டத்தட்ட ஆரிய தமிழ் சம்பந்தமான பாடல் தானே இருக்கும். அதாவது ராவணன் என்கிற பெயரை நான் வைக்கவே சிலர் கேட்டால் ஏன் ராவணன் என்று பெயர் வைக்கிறீங்க, ராவணன் என்று வைக்க இருக்கீங்களா, அப்புறம் அதுக்குள்ள மனிதத்திரத்துல படம் வந்துட்டு ராவணன் என்று அதை என்ன ஐந்தால் வரை எப்படி செய்யிட்டு எனக்கு முதல் தெரியாது. இந்த ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷத்துக்கு மேல இதெல்லாம் போன பிறகு மொழிவாய் காலத்தெல்லாம் முதல் அப்ப ராவணன் என்று வைக்கவும் எனக்கு விருப்பம் இல்லை. பிறகு சிலர் சொன்னாங்க நீ ராமாயணம் என்று கவிதை ராவணன் என்றெல்லாம் வைக்கிறாங்க, அதனால சரி அப்ப என்ன செய்யலாம்னு சிலரோட கைக்க கதைச்சு கொண்டு போய் ஒரு ஆள் சொன்னார் ராவண்ணன் என்று நீ வைக்காம கருப்பு ஆகலாம் தமிழர்கள் திராவிடர்கள் இது அப்படி வைக்கலாம் அப்படி ஒரு பேரும் சில இடங்களில் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப நான் அதை ஓகே அது ஒரு நல்ல விஷயம் என்று சொல்லிவிட்டு ராவண்ணன் என்று பேரை வைத்து அந்த ஆரிய தமிழர் ஆரிய திட்டத்துக்கு அடிக்கணுமா அப்படின்னு அந்த பாடல் இருக்கும். செந்தமிழ் வீரன் செந்தமிழ் வீரன் நீ மறப்பது தப்பு என்ற பாடல்கள் போய் கொண்டிருக்கும். அதை விட கைத்திருநாளிலே அதை விட வேண்டும் ஒரு தமிழருடைய திருநாள் ஆரம்பத்துக்கு அதாவது என்ன சொல்வது இப்ப ராவணனே நான் கதாநாயகனாக பாக்குறேன். அதாவது விலகலம் எங்களுக்கு ராமாயணத்திலேயே அந்த ராவணனை கூடாதனாகத்தான் எங்களுக்கு அந்த பிரம்மையை ஏற்படுத்தியிருக்கோம். பத்தாம் வகுப்பில் படிக்கிற இலக்கியத்தில் வந்து ராவணனை கெட்டவனாகத்தான் எங்களுக்கு சொல்லித் தருகிறது, அவன் பக்கம் நியாயங்களே பெருசாக சொல்லுவதில்லை. அப்ப நாங்கள் ஈழத்தமிழர்களாகிய நாங்களே ராவணனை பிள்ளையாகத்தான் பார்க்கும். ஆனால் பாரதிதாசன் அங்கிருந்து வினை வேந்தன் தென் திசை பார்க்கவே என் செய்வேன் என் சிந்தை தோள்கள் எல்லாம் பூரிக்குவேரா அந்த அந்த லங்கையினை ஆண்ட மரத்தமுடன் எங்கள் புகழ் எல்லா எல்லா திசைகளிலும் புகழ் கொண்டோன் அப்படின்னு அவரே படித்துக் கொண்டிருக்கிறார். அனவிலத்தமிழர்களாகி நாங்கள் இருந்தாலும் சில நேரத்தில் எனக்கு ஆரம்பத்தில் ராவணன் பிரச்சனை வந்தது போன்ற தீபாவளியில் தான் ஒரு 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 இந்திய சகோதரனிடம் கேட்டாரே நீங்கள் தீபாவளி கொண்டாடுகிறீர்கள் என்று நான் அதுக்கு பெரிய நரகாசுரன் விளக்கம் எல்லாம் சொல்லி எனக்கு கொஞ்சம் சிரிப்பாத்தான் இருந்தது. பூமிக்கு பூமியை எடுத்து கடலுக்கு ஒழிச்சு பந்தி வந்து இப்படி எல்லாம் பெரிய கதைகள் எனக்கு கொஞ்சம் வெக்கமா தான் இருந்தது, என்னடா இப்படி இருக்குங்கிற கதையில். ஆனா அவர் அதை பற்றி ஒண்ணும் அதை பற்றி அவர் அசட்டை செய்ய சட்டை செய்யவே இது நம்ம ஏதோ இவன் கலைக்கிறான் மாதிரி சிரித்து விட்டு போய்விட்டார். எனக்கு அவர்கள் சொன்ன இவனே என்ன இதை கேட்டவன்ட்டு கூகுள் பண்ணி பாக்கல ஒரு இடத்துல பார்த்தா ஒரு படம் ஒன்று இருக்குது. தீபாவளிக்கு அவர்கள் ஒரு பெரிய பொம்மையை வைத்திருக்கிறார்கள், அந்த பொம்மைக்கு 10 தலை இருக்குது. அவர்கள் தீபாவளியை வந்து ராவணனை கொளுத்திதான் அவர்கள் சந்தோஷப்பட்டுக் கொடுக்குறாங்க. நான் நினைக்கிறேன் ஹேராமலையும் அப்படி ஒரு இது வேற ஒன்று நினைக்கிறேன். ஹேராம் கமலஹாசனுடைய படத்திலேயும் ஒரு பொம்மை வந்து அப்படி ஒன்று ஞாபகம் இருக்கிறது எனக்கு. பொம்மையுடைய இருக்கால் 10 தலையோட அப்பொழுது அந்த இருந்து அவர்கள் ராவணனை தான் அவர்கள் அப்படி சாட்சிக்கிறாங்க. அப்ப எங்களுடைய ஆக்கள் நாளைக்கு இப்ப எல்லாம் ஒரு ஹிந்தி பாடல்கள் கேட்பதை ஒரு பெருமையாக நினைக்கிறார்கள். தமிழ் பாட்டு அடுத்த ஹிந்தி பாட்டு என்று சொல்வார்கள். அதாவது இங்கிலீஷ் இங்கே இங்கிலீஷ் கேட்கிறவர்கள் அடுத்தது ஹிந்தி கேட்டால் அது ஒரு கொஞ்சம் தரமானதாக நினைக்கிறார்கள். அப்ப நாளைக்கு ராவணன் அதுக்குள்ளாலையும் ராவணன் கேட்டவனாகி எல்லா பக்கத்திலையும் கேட்டவனாகி விடுவான் என்பதற்காக தான் ராவணன் பேர் வைத்தது. பிறகு ராவணன் பேர் வைத்து ராவணனுக்கு ஒரு பாட்டு அடித்து அதை விட சமூக அக்கறை என்று சொல்லி காசு கடவுள் என்ன மறந்து வேற என்ன சொல்றது ராவணன் புதுவிகம் அப்படி கலை இப்படி கொஞ்சம் பாடல்கள் அதில் இருக்கும். அதை விட 2-3 காதல் பாடல்கள் இருக்கும்.
இந்த இசைத்தட்டை இந்த ராவணன் என்கின்ற இசைத்தட்டை வாங்க விரும்புபவர்கள் இந்த இணையதளத்திற்கு செல்ல வேண்டும்.
அவர்கள் என்னுடைய இணையதளம் sujithg.com செல்லலாம். sujithg.com அதுல போனால் அதுக்கு பேய்ப்பாளர்களால்தான் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. எனக்கு ஆஸ்திரேலியன் காசு எவ்வளவு தெரியாது. எங்களுக்கு 399
முயற்சிக்கு நீங்கள் பல செலவுகளை ஏற்றிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் இந்த இசைத்தட்டுக்கு நீங்கள் வைத்திருக்கின்ற விலை என்பது மிக குறைவாக இருக்கிறது இல்லையா?
மிக குறைவுதான். என்னென்னா கிட்டத்தட்ட 1000 மேல போயிருக்கும் எனக்கு. ஆனால் நான் எங்களுடைய ஆக்களுக்கு அப்படி என்ன சொல்றது ஃப்ரீயாக கேட்டு பழகின வழியா நான் அந்த ஆக்களிடம் போய் சேர ஒண்ணும் என்று யோசிக்கிறேன். சில விஷயங்கள் ராவணன் பாடல்கள் எல்லாம் போய் சேர்ந்தால் ஒரு ஒரு ஏதோ ஒரு வித்தியாசமான எண்ணத்தை உருவாக்கும். கடவுள் ஒரு வித்தியாசமான எண்ணத்தை உருவாக்கும். நான் கூடின பணத்தை 5-6 பவுன்களை போட்டு விட்டு விட்டால் அது கரப்பிற்கு போகாது. அப்ப பாட்டு அடித்தது கருத்து போச்சுறவனுக்கு ஒரு எழுத்தாளனாக இருந்தாலோ அல்லது ஒரு சாதாரண எந்த ஒரு துறையில இருக்கிறவர்களுக்கும் அவர் சொல்லுற விஷயம் மக்களிடம் போய் சேர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்.
கண்டிப்பா
அதுக்கு நான் அதிக அளவிலான விலையை போட்டு விட்டால் அது போகாது. ஏன்னா இடையில் திரிந்து அதை நான் டொனேஷன் என்று மட்டும் விடுவோம் என்று பார்த்தேன். அதாவது அவர்களே தீர்மானிக்கட்டும் என்று. பிறகு இன்னொரு பிரச்சனை வந்தது இங்கே நாங்கள் அப்போ சீரி விற்க இல்லாம போயிடும். இங்க சில சீரிக்கு வைப்பார்கள். அப்ப சீரி விற்கிற கடையில கொடுத்துட்டு இங்க 0 கொடுத்தா 1 TA கொடுத்துட்டு பாட்டு எடுத்துட்டு போவாங்க. அப்ப சீரி அப்படியே அதுலயே இருக்கும். அப்ப அப்படி ஒரு பிரச்சனை வந்தது. அப்ப நான் சொன்னேன் சரி 3.94 pounds கொடுப்போம். அப்புறம் சில 5 சொன்னாங்க 5 pounds கொடுங்க. எனக்கு அதுல அவ்வளவு உடன்பாடு இருக்கவில்லை. சரி, நாங்கள் காணும் என்னங்கள் இவ்வளவு காலம் அடித்த எந்த சீரியாலும் எனக்கு வருமானம் வரவில்லை. போட்ட காசு எப்பயுமே வந்ததில்லை. அது நான் ஒரு என்ன சொல்றது, ஒரு இந்த பக்கத்தை நான் காசு என்று எதிர்பார்க்க பொருளாதாரத்துக்குள்ளால இதை நான் பார்க்கவில்லை. அது என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய வேலை வேறு என்று ஒரு பக்கமாக வைத்துக் கொள்வோம். இதை ஒரு பக்கம் வைத்துக் கொண்டிருந்தோம்னா நான் இலகுவாக இதை நினைக்கிட்டாலும் செய்யலாம். காசு என்று சொன்னால் நான் எப்படியும் கொமர்ஷியல், அதாவது ஜனரஞ்சகமான பாடல்களை பத்து பாடல் டூட்டின் பக்கம் என்று அடிமை அடியில் பாடல் வருது. டூட்டின் பக்கம் மாதிரி பத்து பாடல் அடிச்சு விட்டா நானும் இளைஞர்கள் மத்தியிலே பயங்கரமாக திரைவள்ளியம் அடைந்து விடுவேன். காசும் எனக்கு பயங்கரமாக வரும். நல்ல அது நோக்கமாக இல்லை. அதனால் தான் ஆக்களிடம் செய்ய வேண்டும், சொல்கிற விஷயங்கள் அவர்களிடம் போய் செய்ய வேண்டும். அவர்கள் ஒவ்வொரு கோணத்தில் சிந்திக்க வேண்டும். நான் சிந்திப்பதை விட அவர்கள் ஒரு பக்கத்தில் எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் என்ற ஒரு சமூகமாகத்தான் அதை பார்க்கிறேன்.
இதுவரை உங்களுடைய ஆல்பங்கள் என்று எத்தனை வெளியீடுகளை நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள்?
2005 சிங்கிள்ஸ் ஒன்று வெளியிட்டோம், 2007 அடிமேல் அடி வெளியிட்டோம், 2010 அணையாது என்று சொல்லி ஏற்கனவே வெளியிடப்பட்ட சில சமூகம் எங்களுடைய விடுதலை சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு பாடல்கள் கிட்டத்தட்ட 12 பாடல்களை எடுத்து ஒரு சீடியாக அதை விட்டு அது அங்கிருக்கிற மொழிவாய்க்காலில் இருக்கிறவர்களுக்காக என்று சொல்லி அதை நான் இங்கே தமிழ் அமைப்பினரிடம் கொடுத்திருந்தேன். அப்ப அது ஒரு சீடி. அதை விட இப்பொழுது ராவணன்
எமது மக்களுக்கு, அதாவது இப்படியான இசை ஆர்வலர்களுக்கு நீங்கள் உங்களுடைய முயற்சிகளின் மூலம் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்?
நான் என்ன சொல்ல, என்னுடைய அனுபவத்தை தான் சொல்லலாம். மற்றபடி அவர்களுக்கு எந்த அறிவுரை சொல்வது அளவுக்கு நான் இல்லை. அதாவது இப்ப நான் செய்கிற விஷயங்கள் ஒரு நோக்கம், என்னை பொறுத்தவரை நான் ஒரு ஆல்டர்னேட்டிவாக, அது எப்படி தமிழில் சொல்ல
மாற்றாக,
ஒரு மாற்றான கலைஞனாக தான் என்னை பார்க்கிறேன். அதாவது சினிமாவாக அல்லது ஜனரஞ்சகம் என்று சொல்லிக்கொண்டு அல்லது கன்சியூமர் கல்ச்சர் சொல்லுவாங்க, நுகர்வோர் கலாச்சாரம், விற்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான பொருட்களை செய்யாமல் அதற்கு எதிராக நல்ல பொருட்களை செய்ய வேணும் அல்லது என்ன சொல்ல பயனுள்ள விஷயங்களை செய்ய வேணும் என்று நினைக்கிற ஒரு மனிதன். அப்ப அது சம்பந்தமாகத்தான் நான் இதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். அப்படியானவர்கள் எங்களுடைய சமுதாயத்திற்கு தேவை என்றும் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் விற்கிறதுக்கும் காசு உழைக்கிறது, அதாவது சும்மா ஜனரஞ்சகமா அடிக்கிறதுக்கு எல்லாராலையும் முடியும், எப்பையும் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் இப்ப இவ்வளவு பேருக்கு திறமை இருந்தும் சமூக அக்கறை சமூகம் பற்றிய விளக்கங்கள் இருந்தும் அவர்கள் அங்கால் இல்லாமல் சாதாரணமாக தங்களுடைய புலமையை காட்டிக் கொள்வதற்காக எல்லாம் தலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரோட பேசுகிற போல அவர் சொல்லுவார்கள், அப்படி அடித்து விட்டால் யாரும் கேட்க மாட்டார்கள். அதையும் ஒரு பக்கத்தில் செய்து கொண்டிருந்தால் இந்த சமூகம் சம்பந்தமான என்ன எங்களுடைய அது எப்படி சொல்வது, நாங்கள் சிந்தனை திறனிலே கொஞ்சம் மேலே, அதாவது படிப்பு என்று இல்லாமல் அகாடமிக்கலா இல்லாமல் மற்ற பகுதிகளிலும் நாங்கள் ஒரு ஒரு அளவுக்கு நாங்கள் வளர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எங்களுடைய பிரச்சனைகள் வந்து எங்களை கன விஷயங்களை விட்டு தனியே ஒரு பக்கத்திலேயே எங்களை கொண்டு போய்விட்டது.
நிச்சயமாக
அப்ப அதிலிருந்து நாங்கள் வெளியே வந்து வேற வேற சிந்தனைகள் வேற வேறு அன்று ஒருவர் கேட்டு அவங்களுக்கு ஒரு அவர் வெள்ளக்காராக்கள் அவர்கள் வந்து ஒரு இடத்துல ஈஸ்டர்ன், அதாவது எங்கள் பக்கத்தில் இருந்து வருகிற மிருதங்கம் அல்லது தூள் வாத்தியங்கள், அதை விட அத்வைதம், இந்த யோகா, இதுகள் எல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்து ஒரு வெள்ளக்காரர்கள் ஏதோ தாங்கள் எல்லாம் போய் செய்து பார்த்துக்கொண்டு ஒரு வித்தியாசமான ஒரு கலைவட்டம் கொண்டு ஒரு வித்தியாசமான ஒரு வட்டம் கொண்டு இங்கே இருக்கிறது. இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பொக்கெட் பொக்கெட் மாதிரி இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு அப்படி ஒன்றுமே இல்லை. ஏனால் எங்களுக்கு வந்து திரைச்சிலை முழுக்க எங்களுடைய அவதானம் முழுக்க இந்த போராட்டத்தில் எங்களுக்கு இருந்தபடினா அது இருக்கத்தான், அது முக்கியம், அது 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 யாருமே கேள்வியே இல்லை அதுக்கு. ஆனால் மற்ற பக்கத்தில் நாங்கள் வேற பக்கத்தில் வளர்ந்து சொல்வது எங்களுடைய மனநிலை, மனத்தை அல்லது ஆன்மான்னு சொல்ல முடியும், அந்த மனம் அந்த இதுகளை நாங்கள் வேற பக்கத்தில் சிந்தனை ஓட்டங்கள் எல்லாம் செலுத்தினாலும் நான் ஒரு எங்களுடைய இது ஒரு பாரிய ஒரு பார்வையாக இருக்கும்
தனியே
ஒன்று ரெண்டு இல்லாமல். அப்ப அதுகள் தான் அந்த ஒரு காரணங்களுக்காக
நிச்சயமாக அந்த வகையிலே சுஜித் உங்களுடைய இந்த புது முயற்சி ராவணன் என்ற இசை வட்டு நிச்சயமாக இன்னும் பலரை சென்றடைய வேண்டும் என்பதுதான் எமது அவா. அது மட்டுமன்றி தொடர்ந்து வரும் உங்களுடைய முயற்சிகளும் எமது மக்களால் போற்றப்பட வேண்டும், அவற்றை விலை கொடுத்து வாங்கி உங்களுடைய உழைப்புக்கு ஒரு மதிப்பை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எமது அவாவும். அந்த வகையிலே எமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
எனக்கு இந்த நேரத்தை அதாவது இந்த வாய்ப்பை வழங்கி, அதாவது என்ன இந்த மாதிரி இளைஞர்களையும் உங்களுடைய கலைஞர்களையும் வளர்க்கணும் என்று அந்த எண்ணத்திற்கு உங்களுக்கு நன்றி சொல்லி, உங்கள் வானொலிக்கு நன்றி சொல்லி கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் சிந்திய தைத்திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மிக்க நன்றி. உங்களுக்கு முறித்தாகட்டும். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.